ஆசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்துமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று பிப்ரவரி மாதம் 16 சனிக்கிழமை 2016 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே என்றும் வளமை போன்று நாம் தர இருப்பது ஒரு நன்னெறி. உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணம் என்க வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடம் கரைதான் பேத்து விடுதல் அரிதோ விளம்பு. இந்த நன்னறியினுடைய பொருள் என்னவெனில், வெள்ளத்தை கரை போட்டு தடுப்பது அரியதா அல்லது கரையை உடைத்து விடுவது அரியதா, சிறி எழுகின்ற கோபத்தை அடக்கிக் கொள்ளும் குணமே அருமையானதாகும். உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணம் என்க வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடம் கரைதான் பேர்த்து விடுதல் அரிதோ விளம்பு. நல்லது நேர்களே, அந்த நன்னறியை தொடர்வது இந்த காலை வேளையிலே உங்கள் காதுகளுக்கு இனிமையான ஒரு பக்தி பாடல் சுதா ரகுநாதனின் குரலில் இதோ எமது நேர்களுக்காக.
பலவிதமாய் உன்னை பாடவும்
இனிய பாடலை தொடர்வது நிகழ்ச்சியிலே நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய உறுப்பினர் வைத்திய கலாநிதி செந்தர தமிழ் செல்வர் திரு மகேசன் ராசநாதன் அவர்கள் வழங்குகின்ற சில கவிதை துளிகள் எமது நேர்களுக்காக இதோ.
வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சில அருமையான கவிதைகளை உங்களுக்கு அளிக்கின்றோம். இதை எழுதியவர் இளம் கவிஞர் அசோக் குமார். 12 வயதிலேயே கவிதைகளை எழுதிய தொடங்கிய அசோக் குமார் பல புரட்சிகரமான சிந்தனையை தூண்டும் கவிதைகளை எழுதியிருக்கிறார். முதல் கவிதை பெற்றோர்கள். இலைகள் இருக்கும் காலத்தில் மரம் தரும் நிழலுக்கு ஒதுங்கும் மனிதனே, ஒதுங்கும் இலைகள் உதிர்ந்த பின்னால் வெயிலில் வாடும் மரத்திற்கு குடை பிடிக்க மாட்டாயா? அதாவது, எங்களை அருமையாக வளர்த்தெடுத்த பெற்றோர்களை நாங்கள் அவருடைய தள்ளாத வயதில் பார்க்க வேண்டும் என்பதை இந்த கவிதை எடுத்து காட்டுகின்றது. இலைகள் இருக்கும் காலத்தில் மரம் தரும் நிழலுக்கு ஒதுங்கும் மனிதனே, ஒதுங்கும் இலைகள் உதிர்ந்த பின்னால் வெயிலில் வாடும் மரத்திற்கு குடை பிடிக்க மாட்டாயா? அடுத்த கவிதை திருவள்ளுவரை பற்றியது. கல் குடிக்க வந்த ஓலையிலே கல்வியினை கற்று தந்த வல்லவன் எங்கள் வள்ளுவன். கல் குடிக்க வந்த ஓலையிலே கல்வியினை கற்றுத்தந்த வல்லவன் எங்கள் வள்ளுவன். அதாவது வள்ளுவர் முதலில் குறள் எழுதும் பொழுது எழுத்தாணி எடுத்து ஓலைச்சுவடியில் தான் எழுதினார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அடுத்ததாக பொய்யான கௌரவம். இது தமிழ்நாட்டிலே பல இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள், அதை பற்றிய ஒரு கவிதை. இளைஞனே, வேலையில்லா திண்டாட்டம் பற்றி வியாக்கியானம் செய்கின்றாய், செருப்பு தைக்கும் வேலை உண்டு செய்வாயா, மூட்டை தூக்க ஆளில்லை வருவாயா, நிச்சயமாக மாட்டாய், காரணம் உடல் வியர்க்கும் வேலை செய்தால் உந்தன் கௌரவம் குறைபட்டு போய்விடும். ஒன்றை தெரிந்துகொள், ஒரு வேலையும் செய்யாமல் வெட்டியாய் இருப்பதற்கு முன்னால் வெட்டியான் வேலை ஒன்றும் கேவலமில்லை. படிப்பதற்கு ஏற்ற வேலையை தேடி அலையாதே, இது வேலைக்கு ஏற்ற படிப்பை படிக்கும் காலம். மீண்டும் அந்த கவிதையை கேளுங்கள். இளைஞனே, வேலையில்லா திண்டாட்டம் பற்றி வியாக்கியானம் செய்கின்றாய், செருப்பு தைக்கும் வேலையுண்டு செய்வாயா, மூட்டை தூக்க ஆளில்லை வருவாயா, நிச்சயமாக மாட்டாய், காரணம் உடல் வியர்க்கும் வேலை செய்தால் உந்தன் கௌரவம் குறைபட்டு போய்விடும். ஒன்றை தெரிந்துகொள், ஒரு வேலையும் செய்யாமல் வெட்டியாக இருப்பதற்கு முன்னால் வெட்டியான் வேலையொன்றும் கேவலமில்லை. படிப்பதற்கு ஏற்ற வேலையை தேடி அலையாதே, இது வேலைக்கு ஏற்ற படிப்பை படிக்கும் காலம். அடுத்ததாக மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு கவிதை. இன்று இந்தியாவிலே மின் கருவிகள் மூலம் 6வது கற்பமுற்றிருந்தால் அந்த குழந்தையின் ஆணா பெண்ணா என்பதை கண்டுபிடிப்பார்கள். அதன்பின் சிலர் அந்த பெண்ணை அபோஷன் கருத்து அபோஷன் செய்து அந்த பிள்ளையை அழித்து விடுவார்கள். சிந்திக்க வைக்கும் இந்த கவிதை, இந்தியாவில் பெண் குழந்தைகளை சீதன பிரச்சனையால் கருவிலேயே சிதைக்கும் கொடூரத்தை எடுத்து கூறுகின்றது. நான் தாயின் கருவறைக்குள்ளே வளர்கின்ற ஒரு பெண் சிசு, நான் வயிற்றில் தோன்றியிலிருந்து என்னை கருத்தோடு வளர்ப்பதில் கண்ணாக இருந்தாள் என் அன்னை. நான் பிறக்கப் போக வந்த நாளை தன் வாழ்வின் பொன்னாளாய் எண்ணி காத்திருந்தாள். ஆனால் தன் வயிற்று பகுதியை மட்டும் படமெடுத்து கொண்டாள். ஆம், நான் ஆணா பெண்ணா என்பதை அறிவதற்காகத்தான். அன்றோடு என் அன்னையின் பாசம் என்னும் வேஷம் கலந்ததை நான் அறிந்தேன். அன்றோடு என் அன்னையின் பாசம் என்னும் வேஷம் கலந்ததை நான் அறிந்தேன். அன்றிருந்து எனக்கு சேர்த்து உணவுண்ண, எனக்கும் சேர்த்து சுவாசிக்க என் தாய்க்கு கடினமாக இருந்திருக்கும் போல. அதனால் தான் என் கருவறைக்குள்ளே எனக்கு கல்லறை கட்டிட முடிவு செய்தாள். அதுவரை எனக்காக பாலும் பழவும் உண்டு வந்த என் தாய் அன்று முதல் உண்ண ஆரம்பித்தாள் பப்பாளி பழங்களை. ஆனால் அந்த பாழாய்ப்போன பப்பாளிகள் என் உடலை விட்டு உள்ளத்தை ரணப்படுத்தி சென்றன. என் நிலையை எண்ணி தவித்தேன், இறுதியில் மூச்சுவிட திணறிப்போனேன். ஆம், என் தாயின் கருவறை எனது கண்ணீரால் நிரம்பி இருந்தது. என்னை கலைப்பதற்கு காலங்கள் கடந்து போனதால் கடனே என்று என்னை கருவில் சுவந்தாள் என்னை அன்னை. மாதங்கள் 10 முடிந்த நிலையில் என் மாதாவின் வயிற்றிலிருந்து வெளியில் வந்தேன். உலகத்தில் ஜனிக்கின்ற குழந்தையெல்லாம் அழுது கொண்டே பிறப்பதுதான் மானிட வழக்கம். ஆனால் அழுவதற்கு காரணங்கள் இருந்த போதும் சிறிதளவும் அழாமல் நான் இருந்தேன். கருவறைக்கில் அழுது கண்ணீர் வற்றி போன காரணத்தால் கருவறைக்குள் அழுது அழுது கண்ணீர் வற்றி போன காரணத்தால். மிகவும் உணர்ச்சிகரமான கவிதை, ஆனால் இது ஒரு உண்மையை, ஒரு பயங்கரமான உண்மையை எடுத்து கூறுகின்றது. இந்தியாவில் இப்போது இது, அதுவும் தமிழ்நாட்டில் அடிக்கடி நடக்கின்றது. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது சில அருமையான கவிதைகள். அசோக் குமார் என்ற இளம் கவிஞர்,
போடுங்க விடுங்க. நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி சிந்தனையின் சக்தி. நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பவர் சுசீலா ஐயர் அவர்கள். வணக்கம் சுசீலா.
வணக்கம் ஷன்.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சியாக எடுத்து செல்ல இருக்கின்ற நிகழ்ச்சி சிந்தனையின் சக்தி என்று ஒரு பெரிய கருத்து. இந்த வகையிலே உங்களுடைய ஆரம்ப கருத்துக்கள், இந்த சிந்தனையின் சக்தி என்ன என்பதை பற்றி எமது நேர்களோடு கலந்துரையாடுவீர்களா?
சிந்தனையின் சக்தி, இதை பற்றி இன்று கொஞ்சம் பேசலாம்னு இருக்கிறேன். இந்த சிந்தனை எங்கள் மனதில் மிகவும் மிகவும் ஆவேசமாக போகக்கூடிய ஒரு கருத்து. வாழ்க்கையில் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கை அந்த நினைவுகளாகவே அதை திருப்பிக் கொடுக்கிறது. அதாவது, எந்த சந்தர்ப்பத்திலும், முக்கியமாக கவலை நிறைந்த சம்பவங்கள் நடக்கும்போது, நல்லதாய் பார்த்தோமானால் நிச்சயமாக நல்லதை பார்க்கலாம். ஆனால் அதில் கூடாததை நம்ம பார்த்தோம் என்றால் அந்த கூடாததான் நமக்கு தெரிய போகிறது. இதற்கு உதாரணமாக எனது வகுப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது மனதில் பதிந்த பல நிகழ்ச்சிகளில் இது ஒன்று. எல்லா மாணவர்களும் தங்கள் தாயாரை பற்றி விரிவுரை எழுதினார்கள். இரண்டு மாணவர்கள், அதில் சகோதரர்கள், அதாவது இருவருக்கும் ஒரே தாய். ஒரு சகோதரன் தாயை மிக அழகாக வர்ணித்திருந்தான். தாயாரின் குணநலங்களை மிக மிக பெருமையாக பேசி அந்த விரிவுரையில் எழுதியிருந்தான். ஆனால் அவனது சகோதரன் தனது தாயை மிக மிக கொடுமையாக வர்ணித்திருந்தான். அதாவது, தன் தாய் அழகாக இருக்க மாட்டாள், அவள் பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாக இருப்பாள், அவள் எப்போதும் கோபமாக இருப்பாள், நான் என்ன கேட்டாலும் கடிந்து பேசுவாள் என்றெல்லாம் மிக தாழ்மையாக வர்ணித்திருந்தான். இது என்னை சிந்திக்க வைத்தது. ஏன் இந்த வேறுபாடு? ஒரே தாய் ஏன் இரண்டு பிள்ளைகளுக்கு வேறு மாறி தெரிகிறாள்? எதனால் இந்த வேறுபாடான கருத்துக்கள் ஒரே தாயை பற்றி?
ஆமாம் சுசீலா அவர்களே, ஒரே தாயை பற்றி இரண்டு பிள்ளைகள் வேறு மாதிரி நினைப்பது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விடயம்தான். இதை தொடர்பிலே நீங்கள் வேறு மற்றொரு உதாரணத்தை எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
கண்டிப்பாக ஷான். இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். இந்த உலகத்தை எடுங்கள். ஒரே உலகத்தை ஒரு மனிதன் பார்த்து சொல்கிறான், இந்த உலகம் மிக மோசமானது, எல்லோரும் ஏமாத்தவர்களாக இருக்கிறார்கள், நல்லவரே கிடையாது, இந்த லோகத்தில் எனக்கு இருக்கவே பிடிக்கவில்லை. இதே உலகத்தை பார்த்து மற்றொரு மனிதன் சொல்லுகிறான், அடடா என்ன அருமையான உலகம், எங்கும் நல்லதே நடக்கிறது, எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்கள் எல்லோரும். அது எப்படி? ஒரே உலகத்தை பற்றி இரண்டு மனிதர்கள் இரண்டு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்வதற்கு நான் புண்ணியம் செய்கிறேன் என்றான் ஒருவன். மற்றவன் சொல்கிறான், ஐயோ இந்த உலகத்தில் எனக்கு இருக்கவே பிடிக்கவில்லை என்று. எங்கள் எண்ணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. எங்கள் எண்ணங்கள் வார்த்தைகளாகி, வார்த்தைகள் செயல்களாகி, செயல்கள் எங்கள் குணமாக மாறுகிறது. ஆதலால் சகோதர சகோதரிகளே, எங்கள் எண்ணங்கள் என்ன என்று தினமும் ஒவ்வொரு நிமிடமும் யோசியுங்கள். நல்ல எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது, பிரகாசமானது, எங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியது. கடலில் இருக்கும் அத்தனை நீர்த்துளிகளும் சேர்ந்தாலும் ஒரு கப்பலை மூழ்க வைக்க முடியாது. அந்த கப்பல் எப்போது தாழும்? கப்பலில் ஏதாவது குறை இருந்தால்தான். அதேபோல் எங்கள் சிந்தனைகள் எங்களை மூழ்கடிக்கலாம், வாழ்க்கையின் கீழ்த்தளத்துக்கு கொண்டு போகலாம். எப்போதும் எங்களை மிகவும் கவலையாகவோ அல்லது விரக்தியாகவோ இருக்க வைக்கலாம். அதே சிந்தனைகள் நாங்கள் முயற்சி செய்தால் எங்களை பிரகாசமான வழியில் கொண்டு போகலாம்.
ஆமாம் சுசீலா அவர்களே, அதாவது சம்பவங்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் சிந்தனைக்கு மிகவும் சக்தி இருக்கிறது என்று சொல்ல வருகின்றீர்கள். எந்த வகையிலே அதை நீங்கள் நிரூபிக்க விரும்புகிறீர்கள்?
அழகாக சொன்னீங்கள் ஷான், அதைத்தான் நான் இப்போது சொல்ல விரும்பினேன். சில சந்தர்ப்பங்கள், சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் நன்றாக நடக்குமா இல்லை கூடாமல் நடக்குமா என்பது எங்கள் கையில் இல்லை. ஆனால் அந்த சம்பவங்கள் எங்கள் மனது அல்லது எங்கள் சிந்தனைகள் எப்படி பார்க்கிறது என்பது எங்கள் கையில் நிச்சயமாக இருக்கிறது. மஞ்சுளா ராஜரத்னம் என்னுடன் படித்தவர், இப்போது மருத்துவராக ஆஸ்திரேலியாவில் பணிபுரிகிறார். மனநலத்தில் மிகவும் ஆர்வல் உள்ளவர் மஞ்சுளா. ஒரு நிகழ்ச்சியில் 5 A's பற்றி பேசினார். அதை உங்களுடன் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது 5 A: அவேர்னஸ், ஆங்கர், அக்செப்டன்ஸ், அப்பாலஜி அண்ட் அப்ரிசியேஷன் ஓ கிராட்டிடியூட். அதாவது விழிப்புணர்வு, நங்கூரம், ஏற்பு, மன்னிப்பு, நன்றி. இந்த 5 பகுதிகளும் நாங்கள் மனதில் வைத்திருந்தோம் என்றால் நிச்சயமாக நமது சிந்தனைகள் பிரகாசமாக இருக்கும்.
ஆமாம், நல்ல கருத்துக்களை எமது நேர்களோடு கலந்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே சிந்தனைகள் பிரகாசமான வழியை காட்டும். ஆகவே சிந்தனைகளை தெளிவாக இருந்தால் அந்த பிரகாசமான பாதை நமக்கு தெரியும். எங்கள் சிந்தனைகளை தெளிவாக இருப்பதற்கு நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த 5 விடயங்களும் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இதை பல உதாரணங்களோடு அடுத்த முறை நிகழ்ச்சியிலே நீங்கள் தொடர்வீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
கண்டிப்பாக ஷன், அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இந்த 5 பகுதிகளை விரிவாக பார்ப்போம். நல்ல எண்ணங்களை நம் மனதில் பரவவிட்டால் நல்லதே நம் வாழ்க்கையிலும் வீட்டிலும் நாட்டிலும் நடக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மிக நன்றி.
அந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்வது மற்றும் ஒரு சிறந்த பாடல், பாரதியார் பாடல், இந்த நிலைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சுசிலா அவர்களின் விருப்பமாக அமைகின்ற இந்த பாடல் இதோ.
பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன், கரிய நிறம் தோன்றுதையே நந்தலா. நந்தலாலா நின்றன், கீதம் இசைக்குதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன், கரிய நிறம் தோன்றுதையே நந்தலா. The love.
அந்த இனிய பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மார்ச் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய மார்ச் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லீ பின்லே வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் சங்கம் வழங்கும் பொன்மாலை பொழுது 2019 இன்னிசை மாலை. உங்களின் சிறு நிதி பங்களிப்பு தாயக மண்ணில் போரினால் பாதிக்கப்பட்ட இம்மக்களின் வாழ்வாதார தேவைகளுக்கு உதவும் பெரும் பங்களிப்பாகும். எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் மவுண்ட் ஈடன் பூநினைவு மண்டபம் இலக்கம் 487 டொமினியன் வீதி மவுண்ட் ஈடனிலே சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேற இருக்கின்றது. தனிநபர் ஒருவருக்கான நுழைவு கட்டணமாக $15 குடும்பம் ஒன்றிற்கான நுழைவு கட்டணமாக $30 அறவீடு செய்யப்படும். இந்த நிதி முழுவதும் எமது தாயகத்திலே போரினால் பாதிக்கப்பட்ட இம்மக்களின் வாழ்வாதார தேவைகளை மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட இருக்கின்றது. மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் மவுண்ட் ஈடன் பூநினைவு மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வருக, ஆதரவு தருக. நல்லது நேர்களே, தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு அடுத்த வாரமும் இதே வானிலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலையகம் வந்து சிறப்பித்த சுசிலா ஐயர் மற்றும் மருத்துவ கலாநிதி திரு மகேசன் ராசநாதன் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசம் என்னும் நேரச்சே பாசையில் நான் வளர்த்தே, பட்டு வண்ண ரோசா போனாலும் முன்னாசே போகாது, உயிர் போ